ലൂക്കാ എഴുതിയ സുവിശേഷം 19 അധ്യായം അതിലെ 41 വചനത്തിലിരുന്നു 44 വചനം വരെ നാം വാസി കേൾപ്പോം. ലൂക്കാ എഴുതിയ സുവിശേഷം 19 അധ്യായം 41 44 വരെ നാം വാസി കേൾപ്പോം.
അവർ സമീപമായി വന്നപോലെ നഗരത്തെ പാർത്ത് അതക്കാവ കണ്ണിവിട്ട് അഴുത് ഉനക്ക് കിടത്ത ഇന്ന നാളിലാകിലും ഉൻ സമാധാനത്തിക്ക് ഏറ്റവകളെ നീ അറിഞ്ഞിരുന്നായാനാൽ നലമായിരിക്കും. ഇപ്പോഴേ അവകൾ ഉൻ കണുകൾക്ക് മറവായിരിക്കുന്നത് ഉന്നെ സന്ധിക്കും കാലത്തെ നീ അറിയാമൻ പോനപടിയാൽ ഉൻ ശത്രുക്കൾ ഉന്നെ ചൂള മതിൽ പോട്ട് ഉന്നെ വളർന്നുകൊണ്ട് എപ്പക്കത്തിൽ ഉന്നെ നെരുക്കി ഉന്നെയും ഉന്നിലുള്ള ഉൻ പിള്ളകളെയും തരയാക്കി പോട്ട് ഉന്നിടത്തിൽ ഒരു കല്ലിൽ മേൽ ഒരു കല്ലിടാതവടിക്ക് ചെയ്യും നാട്കൾ ഉനക്ക് വരുമെന്നാർ.
ஆண்டவர் இயேசு லூக்கா சுவிசேஷத்தின்படி தன் ஊழியத்தின் கடைசி நாட்களிலே சொன்ன வார்த்தைகள் நகரத்துக்கு சமீபமாக வந்தபோது அதற்காக கண்ணீர் விட்டு அழுதாராம். எருசலேம் நகரத்துக்கு சமீபமாக ஆண்டவர் இயேசு வந்தபோது அந்த நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதாராம். ஏன் ஆண்டவர் அழுதாரு? எதற்காக ஆண்டவர் இயேசு அழுதார்? காரணம், எருசலேம் நகரத்துக்கும் அதில் இருக்கிற ஜனங்களுக்கும் நடக்க போகிற காரியங்களை, சம்பவங்களை, ஆக்கினைகளை ஏற்கனவே அறிந்திருந்த ஆண்டவர் இயேசு அந்த நகரத்தை பார்த்து கண்டி விட்டு அழுதார். அழிவு, எருசலேமுக்கு வரப்போகிற அழிவை, அந்த ஜனத்துக்கு வரப்போகிற அழிவை முன்னறிந்த ஆண்டவர் அந்த நகரத்தை பார்த்து கண்டீர் விட்டு அழுதார். அதுக்கு பிற்பாடு, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாவது உன் சமாதானத்துக்கு ஏதுவானவைகளை, உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாக இருக்கு. அருமையான தேவன பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை குறித்து கடந்த நாட்களிலே கொஞ்சம் யோசித்துக் கொண்டது அது என்னவென்றால், உனக்கு கிடைத்த இந்த நாளிலாவது உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாய நலமா இருக்கும். எருசலேமுக்கும் அதிலே குடியிருந்த ஜனங்களுக்கும் ஆண்டவர் ஒரு வாய்ப்பை கொடுத்தாரு, சந்தர்ப்பத்தை கொடுத்தார். சமாதானத்தை அறிந்து கொள்ளவும் சமாதானமாக வாழவும் ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தார், சந்தர்ப்பத்தை கொடுத்தார். ஆனால் அவர்களோ அதை நழுவ விட்டார். காரணம், சமாதானத்தின் தேவனாகிய ஆண்டவர் இயேசுவை, சமாதானத்தின் பிரபுவாகிய ஆண்டவர் இயேசுவை, சமாதான காரணராகிய ஆண்டவர் இயேசுவை யூத ஜனங்கள் புறக்கணித்தார்கள். ஆகவே அழிவு நகரத்துக்கும் அந்த ஜனத்துக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, லூக்கா சுவிசேஷம் 2 அதிகாரம் 14 வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, ஆண்டவர் இயேசு பிறந்த பொழுது உன்னதங்களிலே தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானம் மனுஷர் மேல் பிரியம் என்று சொல்லப்பட்டது. சோ, சமாதானத்தின் காரணராகிய ஆண்டவர் இயேசு இந்த பூமியிலே அவதரித்த போது பூமிக்கு, அதாவது யூதருக்கு, சமாதானம் அறிவிக்கப்பட்டது. ஆனால் சமாதானத்தின் தேவனாகிய ஆண்டவர் இயேசுவை யூதர்கள் நிராகரித்தபடியால், சமாதானத்தின் காரணராகிய ஆண்டவர் இயேசுவை யூதர்கள் புறக்கணித்தபடியால் அவளுக்கு அழிவு ஏற்பட்டதை நாம் பார்க்கக்கூடியதார்கள். நகரம் தீக்கரையாக்கப்பட்டது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாவது உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறிந்தாயானால் நலமா இருக்கும். அப்ப கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகள் சமாதானத்தோடு வாழ வேண்டும், அதற்குரிய வழிகளை அறிய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆனால் கிடைத்த சந்தர்ப்பத்தை, தேவனால் அருளப்பட்ட வாய்ப்பை யூதர்கள் நிராகரித்தார்கள், புறக்கணித்தார்கள். முடிவு அழிவு, நாசம், மோசம் மட்டும் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு ஏன் நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டார் என்றால், கிபி 70 ஆம் ஆண்டிலே தீத்து ராயன் வந்து எருசலேமை சூழ பாளையம் இறங்கி அந்த நகரத்தை அழித்தான்னு சொல்லி நாம் சரித்திரத்திலே பார்க்கிறோம். 70வது கிறிஸ்துவுக்கு பிற்பாடு 70வது ஆண்டிலே நடக்க போகிற சம்பவத்தை முன்னறிந்த ஆண்டவர் இயேசு நகரத்துக்கு வரப்போகிற அழிவை, அந்த ஜனங்களுக்கு ஏற்பட போகிற அழிவை முன்னறிந்த ஆண்டவர் இயேசு அந்த நகரத்துக்காக, அந்த ஜனங்களுக்காக கண்ணீர் விட்டு அழுதார். அப்படியே 70 ஆண்டுகள் கழித்து அந்த காரியம் நடந்தது. எருசலேம் நகரம் அழிக்கப்பட்டது. ரோம சக்கரவர்த்தியின் மகனாகிய தீத்து எருசலேமை முட்டுகை போட்டார். காரணம், யூதர்கள் ரோம ஆட்சிக்கு விரோதமாக புரட்சி செய்தார். இது சரித்திரம். யூதர்கள் ரோம சாம்ராஜ்யத்துக்கு விரோதமாக புரட்சி செய்து ராயனுக்கு விரோதமாக அவர்கள் புரட்சி செய்த போது ரோம சக்கரவர்த்தி தன் மகனாகிய தீத்துவை மிகப்பெரிய ஒரு படையோடு எருசலேமுக்கு அனுப்பினார். தீத்து ராயன் வந்து எருசலேமை முட்டுகை போட்டார். அந்த நேரத்தில் தீத்து அவன் தூது விட்டான் சரணடைய சொல்லி. எருசலேமில் இருக்கிற ஜனங்கள் யூதர்கள் சரணடைய சொல்லி அவர் செய்தி அனுப்பினார். ஆனால் யூதர்கள் சரணடையவில்லை, சரணடைய மறுத்தார்கள். யூத சாம்ராஜ்யத்தை வெறுத்தார்கள், ராயனுடைய அதிகாரத்தை புறக்கணித்தார்கள். ஆகவே தீத்து ராயன் எருசலேமை சூழ பாளையம் இறங்கி இன்று நடந்தது என்ன, எருசலேமின் மதில்களை உடைத்து உள்ளே பிரவேசித்து உள்ளே இருந்த லட்சக்கணக்கான ஜனங்களை கொன்று குவித்தார். ரத்தம் இரத்த கலரி ஓடினது என்று அதன் சரித்திர ஆசிரியராகிய யோசிபஸ் என்கின்ற ஒரு யூத ஆராய்ச்சியாளர் எழுதுகிறார் சபை சரித்திரத்தில். அருமான தேவன பிள்ளைகளே, எருசலேமில் இருந்த ஜனங்களை எல்லாவற்றையும் அழித்து தீர்த்தான் தீத்துராயன், கொன்று குவித்தார். அருமான தேவட பிள்ளைகளே, அது மாத்திரமில்ல, எருசலேமில் இருந்த ஆலயத்தையும் அவன் தீக்கிரையாகினான். அது மாத்திரமில்ல, ஆண்டவர் இயேசு மத்தேயு சுவிசேஷத்தில் 24 அதிகாரத்தில் சொன்னது போல ஒரு கல்லின் மேலே ஒரு கல் இராதபடி எல்லாம் தகர்க்கப்பட்டு போகும் என்று ஆண்டவர் இயேசு சொன்ன வார்த்தையின்படியே கிபி 70 தீத்து ராயன் ஆலயத்தை தீக்கிரியாக்கினது மாத்திரமில்ல, அதை ஆலயத்தை உடைத்து ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடி அதை சிதைத்தான் சொல்லி சொல்றது. ஒரு சரித்திர குறிப்பு இப்படியாய் சொல்கிறது, தீத்து ராயன் யானைகளிலே சங்கிலியை பூட்டி அந்த சிவர்களை சிவரில் இருந்த கல்லுகளை உழுது தள்ளினான். ஏனென்றால் ஆலயத்தின் உட்பகுதி கோல்டால தங்கத்தினாலே அது முழுவதும் ஒன்றுமே நிலைகள் அல்லது சிவர் ஒன்றும் தெரியாதபடி ஆலயத்தின் உட்புறம் முழுவதும் அது கோல்டு தங்கத்தாலே அவைகள் மறைக்கப்பட்டிருந்தது. ஆகவே கல்லுகளுக்குள்ளே இருக்கிற தங்கங்களையும் உருக்கி எடுப்பதற்காகவோ என்னவோ ஒரு கல்லின் மேலே ஒரு கல்லிராதபடி எல்லாவற்றையும் அவன் சிதைத்து உடைத்து தள்ளினான் சொல்லி சரித்திரம் சொல்கிறது. அருமான தேவனுடைய பிள்ளைகளே, எருசலேமை கைப்பற்றின உடனே ரோமில் இருந்து அவனுக்கு செய்தி அனுப்பப்பட்டது. ரோமுக்கு திரும்பி வந்து ரோம சாம்ராஜ்யத்துக்கு சக்கரவர்த்தியாக மாற சொல்லி அழைப்பு வந்தபோது தீதுராயன் ரோமுக்கு போனார் வெற்றி பாகையோடு. எருசலேமை வெற்றி பாகை சூடின அந்த களிப்போடு அந்த ஆர்ப்பரிப்போடு ரோம் நகரத்துக்கு போய் ரோம சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தியாக அவர் முடிசூட்டி கொண்டார் என்று சொல்லி சபை சரித்திரத்திலே நாம் வாசிக்கிறோம். அருமான தேவட பிள்ளைகளே, நகரத்துக்கு ஏற்பட போகிற அழிவை எருசலேம் நகரத்துக்கு ஏற்பட போகிற அழிவை முன்குறிந்த ஆண்டவர் இயேசு அந்த ஜனங்களுக்காக கண்ணீர் விட்டு அழுதார். நன்றாக கவனிங்க, இயேசு அங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அந்த வசனத்தை நான் கொஞ்சம் யோசித்து பார்க்கிறேன். உனக்கு கிடைத்த இந்த நாளிலாவது உன் சமாதானத்துக்கு ஏற்றவர்களை நீ அறிந்தாயனால் நலமா இருக்கும். அவர்களோ அதை அறியவில்லை. அறிந்திருந்தானால், அவர்கள் அறிந்திருப்பார்களாக இருந்தால் சமாதானத்தின் தேவனாகிய ஆண்டவர் இயேசுவை சிலுவையில் அறைந்து கொண்டிருக்க மாட்டார்களே. இயேசுவை தேவட குமாரன் இல்லை என்று நிராகரித்து பிலாத்துவுக்கு முன்பாக அவரை சிலுவையில் அறையும்படி கூக்குரலிட்டார்கள். அது மாத்திரமில்ல, அவருடைய இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருக்க கடவுள் சொன்னார். ஆகவே 70 தீத்துவினாலே அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது மாத்திரமல்ல, எல்லாருக்கும் தெரியும் ஹிட்லர் நாம் வாழுகிற இந்த தேசத்திலே லட்சக்கணக்கான யூதர்கள் ஒரே நேரத்திலே வேட்டையாடப்பட்டார்கள். ஐரோப்பாவில் இருக்கிற போலந்து தேசத்தில் இருக்கிற பல யூதர்கள் கொன்று குவிக்கப்பட்டார்கள். பெரிய பெரிய கட்டிடங்களுக்குள்ளே கொண்டு அடைத்து வைத்து துப்பாக்கி சன்னங்கள் கூட அவர்களுக்கு பாயாதபடி விஷ வாயுகளை பாய வைத்து அவர்களை கொண்டு குவித்ததாக கொலகோஸ் என்கின்ற சரித்திரம் சொல்கிறது. அருமான தேவட பிள்ளைகளை நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்க, நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்க. நான் சொல்ல வருகிற கருப்பொருள் என்னவென்றால், உனக்கு கிடைத்த இந்த நாளிலாவது உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறிந்தாயானால் நலமாயிருக்கும். அன்பான தேவட பிள்ளைகளே, சமாதானத்தின் பிரபுவாகிய ஆண்டவர் இயேசுவை யூதர்கள் புறக்கணித்தபடியால் அவர்கள் சமாதானம் இல்லாமல் வேட்டையாடப்பட்டார்கள், கொன்று குவிக்கப்பட்டார்கள். இது நமக்கு ஒரு நல்ல ஒரு பாடம், நல்லதொரு எச்சரிப்பு. அது என்னவென்றால், தேவனுடைய பிள்ளைகளாகிய நாமும் சமாதானத்தின் வழிகளை அல்லது சமாதான வாழ்வுக்கு ஏற்ற வழிகளை நாம் அறிய வேண்டும். இதுதான் இந்த செய்தியின் சாராம்சம். ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். ஆனாலும் அநேக தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே தேவன் கொடுக்கிற சமாதானத்தை பெற்று அனுபவிக்க முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? உலகத்தில் இருக்கிற ஏராளமான ஜனங்கள் உலகத்திலே நம்பிக்கையற்றவர்களாக, சமாதானமற்றவர்களாக, நிம்மதியற்றவர்களாக, எதிர்காலத்தை குறித்த ஒரு ஒரு வெளிச்சம் இல்லாதவர்களாக வாழுகிறார்கள். ஆச்சரியம் இல்லை. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிந்து, அவரை விசுவாசித்து, அவரை ஏற்றுக்கொண்டு, அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே தேவனுடைய சமாதானம் இல்லாமல் போறதுக்குரிய காரணம் என்ன? ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஆண்டவர் இயேசுவை அறிந்திருக்கிறோம், ஆனால் வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, ஆறுதல் இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, காரணம் என்ன? ஆகவேதான் சமாதான வாழ்வுக்குரிய வழிகள் என்கின்ற தலைப்பிலே இந்த நாளிலே எங்களோட தேவனுடைய வசனத்தை செய்தியை பகிர்ந்து கொள்ளாமல் சொல்லி ஆண்டவர்கள் நான் என்னத்தை குறித்து பேசுவதென்று சொல்லி ஆண்டவரிடத்திலே எதிர்பார்த்திருந்தேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சமாதான வாழ்வுக்கு ஏற்ற வழிகள் ஆண்டவர் நமக்கு சமாதானம் கூறுகிறாரு. ஆனால் அந்த சமாதானத்தை தேவனுடைய பிள்ளைகள் நாம் ஏன் அனுபவிக்க முடியாமல் இருக்கிறது? உங்களை எல்லாருக்கும் தெரியும், யோவான் 14 அதிகாரத்திலே ஆண்டவர் இயேசு மறக்க முடியாத ஒரு வார்த்தையை சொன்னார். என்னவென்றால், என் சமாதானத்தையே வைத்து போகிறேன், என் சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல. இது ஆண்டவர் இயேசு சொன்ன சத்தியம், மாறாத வார்த்தை. என் சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன், என் சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல. பொன்னையும் பொருளையும் ஆண்டவர் இயேசு கொடுக்கல. மனுஷனுக்கு தேவையான அதி முக்கியமான ஆசீர்வாதம் என்ன என்பதை அறிந்திருந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, என் சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். அப்படியானால் அந்த கவனிங்க, ஆண்டவர் இயேசு தன்னை பின்பற்றுகிற சீடர்கள் அல்லது ஆண்டவர் இயேசு தன்னை பின்பற்றுகிற தேவனுடைய பிள்ளைகள் சமாதானத்தோடு வாழ வேண்டும் என்பது நம்முடைய ஆண்டவர் இயேசுடைய சித்தம் விருப்பமாக இருக்கிறது. நமக்கு வெளிப்படையும் வெள்ளிடம் மலையாகவும் இருக்கிறது இல்லையா? அப்படி இருந்தும் பின்ன ஏன் தேவனுடைய பிள்ளைகள் சோதகத்தோடும், சோர்வுகளோடும், சமாதான குறைவுகளோடும், ஆறுதல் இல்லாமலும், அமைதி இல்லாமலும், சமாதானம் இல்லாமலும் இருப்பதற்கு காரணம் என்ன? பல காரணங்களை குறிப்பிடலாம், நேரம் நமக்கு போதாது. இப்ப ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம், யோவான் 10:10. நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக இந்த செய்தியை சொல்ல விரும்புகிறேன். எனக்கு தெரியும், ஒன்று நேராக என்னுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள், அல்லது இந்த இந்த டிவி மூலமாக நீங்க கேட்க போகிற தேவனுடைய பிள்ளைகளுக்கும் எனக்கு நன்றாய் தெரியும், அநேகர் தேவனுடைய சமாதானம் இல்லாமல், நிம்மதி இல்லாமல், ஆறுதல் இல்லாமல், மனதிலே மனக்கவலைகளோடு, துக்கத்தோடு, வேதனைகளோடு இருக்கிறது அறியும். ஆகவேதான் இந்த செய்தியை நான் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து கொண்டு வந்திருக்கேன். தேவஜனமே, கேளு கேளு கேளு, நாம் சமாதானம் இல்லாமல் வாழ்வதற்குரிய காரணங்கள் என்ன? நம்முடைய ஆண்டவர் இயேசு உயிரோடு இருக்கிறாரே, என் சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன்னு சொன்ன நம்முடைய ஆண்டவர் இயேசு உயிரோடு இருக்கிறாரே. அது போக இப்ப நம்ம வாசிப்போம் 10:10 படிங்க. யோவான் 10:10 நாம் சீக்கிரம் வாசி கேட்போம்.
திருடவும் கொள்ளவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவர்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்து.
சரி, இப்ப என்ன கவனிங்க, ஆண்டவர் இயேசு சொன்ன ஒரு முக்கியமான வார்த்தை, திருடன். யார் அந்த திருடன்? பிசாசு. இயேசு பிசாசை திருடன் என்று அழைக்கிறார். நன்றா கவனி, அவனுடைய செயல்களை குறித்து ஆண்டவர் இயேசு நமக்கு வடிவாக தெளிவாக காட்டி கொடுக்கிறார். திருடனாகிய பிசாசு என்ன செய்யறாராம்? திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அல்லாமல் வேறொன்றுக்கும் வர. பட் நானோ ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படும் வந்த ஆண்டவர் சொன்னார். அப்ப திருடனாகிய பிசாசு செய்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? திருடுகிறது, அழிக்கிறது. எண்ணத்தை திருடுகிறார், யாரிடத்தில் திருடுகிறார், உலகத்தில் இருக்கிறவர்களை குறித்து அவனுக்கு அக்கறை இல்லை. ஏனென்றால் ஏற்கனவே அவனுடைய கட்சிக்கு தான் அவங்க இருக்கிறாங்க. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்விலே தான் திருடுறதுக்கு திருடனாகிய பிசாசு நம்மை சுத்தி 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 கொண்டே இருக்கிறார். நான் சொல்லுகிற தேவனுடைய வசனத்தை தயவு செய்து கவனிங்க, கவனிங்க, கவனி. திருடன் என்று ஆண்டவர் இயேசு பிசாசை சொல்கிறார். பிசாசு அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்விலே திருடுகிறார். முக்கியமாக நம்முடைய வாழ்வில இருக்கிற நிம்மதியை, சமாதானத்தை திருடுகிறார், கெடுக்கிறான், அழிக்கிறான். அநேகருடைய வாழ்வில இருந்த ரட்சிப்பையே திருடி விட்டான். அநேகருடைய வாழ்வில இருந்த அழைப்புகளையும் கெடுத்து விட்டான், அபிஷேகத்தையும் கெடுத்து விட்டான், ஆரம்பத்தில் இருந்த அன்பையும் அழித்து விட்டான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வாரானே அன்றி வேறென்றுக்கும் வரான். அநேக விதங்களில் நேரங்களிலே பிசாசு நம்முடைய வாழ்வில செய்கிற காரியங்களை நாம அறியாதவர்கள் போல இருக்கிறோம், அல்லது அஞ்ஞானிகள் போல இருக்கிறோம். நாம தேவனுடைய பிள்ளைகள், தேவனுக்கு சொந்தமானவர்கள், தேவன் மேல் தேவன் நம்மையிலே கரிசனையாக இருக்கிறார். ஆண்டவர் இயேசு நமக்குள்ளே ஆவியாக அதரிசனமான தேவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாரு. ஆனால் நம்முடைய வாழ்விலே சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை. காரணம் என்னவென்றால், நம்முடைய வாழ்விலே தேவனாலே அருளப்பட்டிருக்கிற தேவ சமாதானத்தை பிசாசு திருடியிருக்கலாம். ஒன்று. இரண்டாவது, நம்முடைய வாழ்வில் ரட்சிக்கப்பட்டிருக்க தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் தேவனுடைய வழிகளை விட்டு, தேவனுடைய சத்தியங்களை விட்டு, நம்முடைய மாமிச பிரகாரமாக நாம் நடந்து முடிவுகளை எடுத்து, தீர்மானங்களை எடுத்து, காரியங்களை நடத்தி கொண்டு போகும் பொழுது தேவனுடைய கரம் நம்மளுடைய இல்லாமல் இருக்க இடம் உண்டு. அப்பொழுது நம்முடைய வாழ்வில் இருக்கிற சமாதானம் நம்ம விலை போறதுக்கு இடம் இருக்கு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நன்ற விலை கொள்ளுங்க. நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகள், சமாதானத்தின் தேவன் ஆண்டவர் இயேசு. அப்படி இருந்தும், தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இருந்தும், நம்முடைய வாழ்விலே சமாதானம் இல்லாமல் இருக்கிறது காரணம் என்ன? ஒரு காலத்தில் சமாதானமாக இருந்தோம், சந்தோஷமாக இருந்தோம், இப்போதும் இந்த வாழ்விலே சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை, ஆறுதல் இல்லை. பிரச்சனைகள், நெருக்கடிகள், துன்பங்கள், கவலைகள், எதிர்பார்ப்புகள் ஏமாற்றங்களாகி போனதால ஏற்பட்ட கவலைகள், மற்றவர்களுக்கு சொல்ல முடியாத காரியங்கள், மௌன கண்ணீர்கள் என்ற எல்லாத்தையும் எல்லாருக்கும் சொல்ல முடியாது பாருங்க. ஆனா உள்ளத்துல வேதனை. எப்பொழுது இந்த பிரச்சனை தீரும்? எவ்வளவு காலத்துக்கு இதை நான் அனுபவிக்கிறது? முடிவு என்ன? நன்மை என்று நினைத்தேன், தீமையாக மாறிவிட்டது. இப்படி பல எண்ணங்கள், யோசனைகள் நம்முடைய உள்ளத்தில் இருந்த சமாதானத்தை திருடிவிட்டது இல்லையா? சந்தோஷத்தை கெடுத்து விட்டது இல்லையா? தேவஜனமே, ஆகவேதான் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் சமாதானத்தோடு வாழுவதற்குரிய வழிகளை வேதத்தில் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒன்று எனக்கு நிச்சயம் என்னவென்றால், தேவன் தன்னுடைய பிள்ளைகள் சமாதானமாக வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். ஆகவே சமாதானம் இல்லாமல், நிம்மதி இல்லாமல் இருக்கிற தேவ ஜனமே, நாம் தேவனுடைய வழிகளை கவனிக்க வேண்டும், தேவனுடைய வார்த்தைகளை நாம் கவனிக்க வேண்டும். அப்பொழுது தேவ சமாதானம் நம்முடைய உள்ளத்திலே குடிகொள்ளும் என்றால், நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். உன்னதமான தேவனுடைய குமாரன் உங்களுக்கு சமாதானத்தை நிச்சயமாக அருள்வார். சீக்கிரமாக நாம் கடந்து செல்வோம். சமாதானத்துக்குரிய வழிகள் எவைகள்? அவைகளை குறித்து ஒரு மூன்று நாள் அல்லது ஐந்து குறிப்பு நமக்கு இருக்க நேரத்துக்குரிய வேதம் என்று சொல்லி பார்க்க போறோம். முதலாவது, தேவனுடைய பிள்ளைகளாக நாம் சமாதானமாக வாழ ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன, காரியம் என்ன? ஏசாயா 26 சீக்கிரமா பாருங்கள். ஏசாயா 26 இரண்டாம் வசனத்தை வாசிக்கிறீங்களா? ஏசாயா 26 இரண்டாம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம்.
சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக வாசல்களை திறவுங்கள். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதவுடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன்
காத்துக்கொள். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் பூர்ண சமாதானத்தோடு அவனை காத்துக்கொள். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் பூரண சமாதானத்தோடு அவனை காத்தான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இது தேவனுடைய வசனம், தேவனுடைய வாக்குத்தத்தம் தானே. இங்க ஆண்டவர் நமக்கு என்ன வாக்குறுதி கொடுக்கிறார்? அதே கபடி, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர்கள் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் பூர்ண சமாதானத்தோடு அவளை காத்து. அப்படியானால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் தேவ சமாதானத்தோடு வாழுவதற்குரிய முதலாவது வழி பரிமாணம் என்னவென்றால், தேவனிடத்திலே நம்பிக்கை உள்ளவளாகவும் மட்டுமல்ல அவரை உறுதியாக பற்றி கொண்டவளாகவும் இருக்கலாம். நன்றாக கவனிங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உண்மை உறுதியாய் பற்றி கொண்டு மனதோடு உண்மையே நம்பி இருக்கிறபடியா பூரண சமாதத்தோட அவளை காத்து. அப்படியானால் தேவனுடைய பிள்ளைகள் தேவனை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும், உறுதியாக நம்ப வேண்டும், கர்த்தரை நம்ப வேண்டும். பொதுவாக நம்முடைய வாழ்விலே நெருக்கடிகள் வரும் பொழுது, பிரச்சனைகள் வரும் பொழுது, கஷ்டங்கள் வரும் பொழுது, துன்பங்கள் வரும் பொழுது, நம்முடைய வாழ்விலே தேவனை குறித்த நம்பிக்கை அவைகள் அசைக்கிறதாக இருக்கிறது. போராட்டங்கள் நம்முடைய வாழ்விலே தொடர்ந்து வரும் பொழுது நம்முடைய வாழ்விலே தேவன் மேலே இருக்கிற நம்பிக்கைக்கு அவைகள் சவாலாக இருக்கிறது. ஒரு காலத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாக இருந்தோம், ஆனால் நம்முடைய வாழ்விலே தொடர்ச்சியாக வந்த போராட்டங்களால் கர்த்தர் மேலே இருந்த நம்பிக்கை அசைக்கப்பட்டு போய்விட்டது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவ சமாதானம் நம்முடைய வாழ்விலே குடிகொள்ள வேண்டுமாக இருந்தால், கர்த்தருடைய சமாதானம் நம்முடைய வாழ்விலே இருக்க வேண்டுமாக இருந்தால், நாம் செய்ய வேண்டிய முதலாவது காரியம், எந்த சூழ்நிலையிலும் எப்பேற்பட்ட நிலையிலும் கர்த்தரை உறுதியாக பற்றி கொள்ளணும், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கும். சிலர் தங்கள் திறமைகளை நம்புகிறார்கள், சிலர் தங்களுடைய பலத்தை நம்புகிறார்கள், சிலர் தங்கள் பணத்தை நம்புகிறார்கள். இப்படி சில காரியங்களை சில பேர் நம்பிட்டே இருக்கிறார்கள். ஆனா நாம தேவனுடைய பிள்ளைகள், சில தங்களுடைய திறமைகளை நம்புற, ஆனா நாம் தேவனுடைய பிள்ளைகள் தேவன் மேலே எப்பொழுதும் நம்பிக்கையாக இருக்கிறவனும் தேவ சமாதானம் நம்முடைய இருதயத்திலே குடிகொள்ளவனுமாக இருந்தால் கர்த்தரை நாம் நம்புகிறவளாக இருக்கணும். நல்லா விளையாடுங்க. நான் முந்தியொருக்க சொல்லியிருக்கவங்களுக்கு, இந்த உலகத்திலே நாம பணத்தை கொடுத்து எல்லாத்தையும் வாங்கிடலாம், ஆனால் சமாதானத்தை எங்கே வாங்கிறது? எந்த கடையில நாம வாங்க முடியும்? எந்த வங்கியிலே நாம எடுக்க முடியும்? எந்த மார்க்கெட்ல போய் அதை நாம வாங்க முடியும்? அல்லது யார் நமக்கு தர முடியும்? யாராவது ஒரு மனுஷன் நமக்கு சமாதானத்தை தர முடியுமா? ஆறுதலாக ரெண்டு வார்த்தைகளை சொல்லலாம், நல்லது. ஆனால் நமக்கு மனுஷனுக்கு சமாதானத்தை கொடுக்க முடியுமா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒன்று நிச்சயம், நான் சொல்றது சத்தியம் என்னவென்றால், நம்முடைய ஆண்டவர் கர்த்தராக இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் ஒரு மனிதனுக்கு சமாதானத்தை கொடுக்க முடியும். காரணம் என்ன? ஏசாயா 53:5 அதுக்கு நமக்கு பதில் கொடுக்கிறது. ஏசாயா 53:5 சீக்கிரமாக நாம் வாசிக்க கேட்போம். எப்படி?
நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால்
குணமாகும். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுற ஆக்கினை அவர் மேல் வந்தார். நீங்களும் நானும் சமாதானமாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ஆக்கினைப்பட்டார். அப்ப ஆண்டவர் இயேசு சிலுவையிலே பட்ட பாடுகள் எதற்காக? நாம் சமாதானமாக வாழ வேண்டும் என்பதற்காக தெய்வம், தேவனுடைய குமாரனாகி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பாடுபட்டு மரித்திருக்கிறார். தேவ ஜனமே, ஆகவே நாம் சமாதானமாக வாழுவதற்காக இயேசு கிறிஸ்து மரித்திருக்கபடியால் சமாதானத்தின் காரணர், சமாதானத்தின் பிரபு, சமாதானத்தின் தேவன் என்றெல்லாம் அழைக்கப்படுகிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் ஒரு மனிதனுக்கு சமாதானத்தை கொடுக்க முடியும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நான் உங்களுக்கு சொல்ற வார்த்தைகளை கேளுங்க. ஆண்டவர் நீங்களும் நானும் சமாதானமாக வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் நாம் எதிர்பார்த்த விதமாக நம்முடைய வாழ்விலே அந்த தேவ சமாதான குடிகொள்ளாவிட்டால், நான் உங்களுக்கு சொல்வேன், கர்த்தர் பீடத்திலே நம்பிக்கையா இருங்க. உங்களை அழைத்த தேவன் ஒருபோது கைவிட மாட்டார், உங்களை அவர் மறக்கவும் மாட்டார். வேதனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள் நம்முடைய வாழ்விலே பெருகும் பொழுதும் கர்த்தரை உறுதியாக பற்றிக்கொள்ளும். உயிரோடு இருக்கிற ஆண்டவர், உண்மை உள்ள தெய்வம் நம்முடைய வாழ்விலே சமாதானம் தருபவர். ஆகவே மறந்துடாதேங்க, எனக்கும் உனக்கும் சமாதானத்தை தருவதற்காக ஆண்டவர் இயேசு சிலுவையிலே பாடுபட்டு மடித்திருக்கிறார். ஆகவே அவர் நமக்காக ஆக்கினைப்பட்டாரு, வேதனைப்பட்டாரு, பாடுபட்டாரு, சிலுவையிலே ரத்தம் சிந்தி மரித்திருக்கிறார். காரணம், நீங்களும் நானும் சமாதானமாக வாழ வேண்டும் என்பதற்காக. இதை நாம நம்புகிறோம். ஆகவே ஆண்டவர் இயேசுவை உள்ளத்திலே, இதயத்திலே நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் நமக்குள்ளே ஜீவிக்கிறார், ஆவியாக ஜீவிக்கிறார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த உலகத்திலே நம்பிக்கையோடு மாத்திரமில்லை, சமாதானத்தோடு வாழ வேண்டும். உலகத்தில் ஏராளமான ஜனங்கள் சமாதானம் இல்லாமல், நிம்மதி இல்லாமல் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு நாம் ஆண்டவர் இயேசுவை குறித்து நாம் சொல்வதை காடும் என அவர் சமாதான காரணம். என்ற கவனிங்க, சுவிசேஷம் என்கின்றது அது சமாதானத்தின் செய்தியாகும். ஆகவே ஆண்டவரே சொன்னாரு, ஒரு வீட்டுக்கு நீங்கள் பிரவேசிக்கும் பொழுது அந்த வீட்டுக்கு சமாதானத்தை கோருங்க. சமாதானத்துக்கு பாத்திரமா நாங்கள் இருந்தால் அந்த சமாதானம், நீங்க கூட சமாதானம் அங்கே தங்கும். அங்கே அதுக்கு பாத்திரமான இல்லாது விட்டால் அந்த சமாதானம் உங்களிடத்தில் திரும்பும் என்று ஆண்டவரையே சொன்னார். ஆகவே சுவிசேஷம் ஆனது சமாதானத்தின் செய்தியாகும். ஆகவேதான் நற்காரியங்களை கூறி சமாதான நற்காரியங்களை கூறி சுவிசேஷத்தை சமாதானத்தின் நற்செய்தியாக அறிவிக்கக்கூடிய பாதங்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று வேதம் சொல்றது. ஆகவே அருமன தேவனுடைய பிள்ளைகளே, மறந்துடாதே, இங்கே உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடியால் பூர்ண சமாதானத்தோடு அவரே காத்து. ஆகவே வாழ்க்கையில் வருகிற போராட்டங்களோ நெருக்கடிகளோ துன்பங்களோ கஷ்டங்களோ நம் தேவன் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கையை உடைத்திடாதபடி தேவனுடைய பிள்ளைகள் நாம் காத்துக்கொள்வோம். கர்த்தரிடத்தில் நம்பிக்கையா இருப்போம். நிச்சயமாகவே முடிவு உண்டு. கர்த்தர் தன் பிள்ளைகளை ஒருபோது கைவிட மாட்டார். சமாதானத்தின் தேவன் உயிரோடு இருக்கார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது சமாதானமாக வாழ இரண்டாவது வழிகள் வாசிப்போம். சங்கீதம் 119 அதிகாரம் சீக்கிரம் பாருங்க. 119 சங்கீதம் 165 வசனத்தை நாம் வாசி கேட்போம்.
உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை.
எப்படி இருக்கு? உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடர். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சமாதான வாழ்வுக்குரிய வழிகளை பார்த்துட்டு இருக்கிறோம். முதலாவது நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் நம்பணும், அவரை உறுதியாக பற்றி கொள்ளணும். இரண்டாவது நாம் பார்க்கிறோம், உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடர் இல்லையா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கையில் வைத்திருக்கிற வேதம், இதை நேசிக்கிறவர்களாக நாம் இருக்கணும். இந்த வேதத்தில் நமக்கு ஒரு பிரியம் இருக்கணும். 119 சங்கீதத்தை நாம் வாசிக்கிறோம். உம்முடைய வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாக இருக்கிறேன் என்று சங்கீதக்காரன் சொல்றேன். முதலாவது சங்கீதத்தை நாம் வாசிக்கிறோம், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான், ஆசீர்வதிக்கப்பட்டான். அவன் நீக்கார்கள் ஓரமாக நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலகுதிர மரம் போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் பாய்க்கும். நன்றாக அவனிங்க கர்த்தருடைய வேதத்தில் பிரியமும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் இலை உதிராது இருக்கிற மரத்துக்கு ஒப்பாக இருக்கிறான். அவனுக்கு விண்டரும் இல்லை, சமரும் இல்லை. ஏன்னா சிலர் என்னன்னா, வாழ்க்கையில எல்லாம் சரியாக இருக்கும் பொழுது கனி கொடுப்பார்கள். வாழ்க்கையில் ஏதாவது நெருக்கடிகள் துன்பங்கள் கஷ்டங்கள் கவலைகள் வந்துவிட்டால் அதை நிறுத்தி விடுவார்கள். இப்ப என்ன செய்கிறது? பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை, நெருக்கடி நெருக்கடி, கஷ்டம். இதையே சொல்லி சொல்லி, இதையே யோசித்து யோசித்து, இவைகளையே சிந்திச்சு சிந்திச்சு காலம் போய்கொண்டே இருக்கும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற நெருக்கடிகள் துன்பங்கள் கஷ்டங்கள் எல்லாம் தீர்த்த பிற்பாடுதான் நான் ஆண்டவருக்கு கனி கொடுக்கணும். இது விண்டர் காலத்துல மரம் இலை எல்லாத்தையும் கொட்டிட்டு நிக்கிறது போல தேவனுடைய பிள்ளைகளும் சில நேரத்தில் சமருக்கு எல்லாம் பச்சையாக இருக்கும், விண்டருக்கு எல்லாம் கம்பும் தடியுமாக இருக்கும். அதுபோல நம்முடைய வாழ்விலே நெருக்கடிகள் வருகிறது, துன்பங்கள் வருகிறது. நான் வந்து கேட்கிறேன், யாருக்கு நெருக்கடி இல்லை? யாருக்கு துன்பம் இல்லை? யாருக்கு கஷ்டம் இல்லை? யாருக்கு கவலை இல்லை? ஆனா ஆண்டவர் சொல்கிறாரு, என் சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல. வெளியேறப்பட்ட தேவ சமாதானம். அருமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மனுஷன் படிப்பு இல்லாமல் வாழலாம், பட்டம் இல்லாமல் வாழலாம், பணம் இல்லாமல் வாழலாம், செல்வம் இல்லாமல் செல்வாக்கு இல்லாமலும் வாழ்ந்துட்டு போகலாம். ஆனால் ஒரு மனிதனுக்கு சமாதானம் இல்லாமல் நிம்மதி இல்லாமல் வாழவே முடியாது. ஏன்னா வாழ்க்கையே நரகம் போல இருக்குமே, எப்படி வாழ்றது? பணம் இல்லாவிட்டாலும் பரவாயில்ல, கஷ்டப்பட்டாலும் வாழ்ந்துட்டு போகல. படிக்காவிட்டாலும் பரவாயில்ல, வாழ்ந்துட்டு போகல. செல்வம் செல்வாக்கு இல்லாட்டாலும் பரவாயில்ல, வாழ்ந்துட்டு போகலாம். ஆனா ஒரு மனுஷனுக்கு நிம்மதி இல்லாட்டா, சமாதானம் இல்லாட்டா வாழ்க்கையே நரகமே. எவ்வளவோ பணம் இருக்குது, படிப்பு இருக்குது, பட்டம் இருக்குது, வீடு இருக்குது, காணி இருக்குது, ஆனா வாழ்க்கையில நிம்மதி இல்லையே, சமாதானம் இல்லையே. அதிலும் பார்க்காது ஒன்றும் இல்லாமல் இருந்தாலும் ஒரு மனுஷன் சமாதானத்தோடு நிம்மதியோடும் இருந்தால் அது மேன்மையான வாழ்வில்லையா? ஆண்டவர் இயேசு நமக்கு பணத்தையும் பட்டத்தையும் வீடையும் காணியும் தருது என்று எங்கேயும் சொன்னதா எனக்கு தெரியல. ஆனா என் சமாதானத்தை உங்களுக்கு தருவேன் ஆண்டவர் சொல்லி. நாம கண்ணை மூடும் பொழுது சமாதானத்தோடு கண்ணை மூடணும். அதற்கு ஒரே வழி, சமாதானத்தின் ஆண்டவர் இயேசுவோடு நாம சரியாக வாழுகிற வாழ்க்கை தான். நானும் நீங்களும் கண்ணை மூடும் பொழுது அப்பொழுது நாம துக்கப்படக்கூடாது, வேதனைப்படக்கூடாது. ஐயோ, என் காலத்திலே சரியாக ஆண்டவரை நான் தேடாமல் விட்டு விட்டேனே. ஐயோ, என் காலத்திலே ஆண்டவரோடு சரியாக நான் வாழாமல் விட்டு விட்டேனே. ஐயோ நான் செய்யக்கூடியதாக இருந்தும் சில காரியங்களை செய்யாமல் விட்டுவிடனே. இப்படிப்பட்ட ஒரு துக்கமும் ஒரு வேதனையோடும் நாம் கண்ணை மூடுறது அது பரிதாபமான நிலை என்று சத்தியம் பண்ணியது. ஆகவே நாம சமாதானத்தோடு நாம கண்ணை மூடணும். இந்த நேரத்தில் மரணம் வந்தாலும் கர்த்தருக்குள்ளே சமாதானமாக கண்ணை மூடக்கூடிய ஒரு வாழ்வு நீங்களும் நானும் வாழ வேண்டும் என்று சத்தியத்தின்படி நான் உங்களை சொல்லுகிறேன். இந்த வைரஸ் வந்தது, அது இன்றைக்கும் ஜனங்களை அலக்கழித்துக் கொண்டே இருக்கிறது. அடுத்த கட்டமாக யுத்த மேகங்கள், ஐரோப்பாவை யுத்த மேகங்கள் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. எந்த நேரத்தில் யுத்தம் படிக்கும் போது தெரியாது, இரநோ பட் வில் ஹேப்பன் டுமாரோ, எந்த நேரத்திலும் யுத்தம் படிக்கலாம் என்று. அன்பான தேவடைய சம்திங் இஸ் ஹேப்பனிங் இன் திஸ் வேர்ல்ட், என்ன நடக்குமோ தெரியாது தெரியாது தெரியாது. அதனால் தேவடைய பிள்ளைகளாகி நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, தேவடைய பிள்ளைகளாகி நாம் சமாதானத்தோடு வாழும். ஆகவே அருமையான தேவடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வேதத்தை நேசிக்கிறவர்களாக இருக்க. சில நேரத்தில் இந்த கார்களை நான் பார்க்கறேன், பின்னால ஒட்டியிருப்பாங்க ஐ லவ் மை டோக் என்று போட்டிருக்காங்க. யோசிக்க, படித்தவங்க அறிவாளி, அவங்களுக்கு நேசிக்கிறதுக்கு வேற கொண்டு கிடைக்கல, ஐ லவ் மை டோக். அந்த அளவுக்கு அவங்களோட அன்பான தேவடைய பிள்ளைகளே, தேவடைய பிள்ளைகளாகி நாம் கர்த்தருடைய வேதத்தை நேசிக்கிறவர்களாக அதில் ஒரு பெரிய நமக்கு இருக்கணும். இந்த பாருங்க, இந்த பாருங்க பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை பைபிளை நாம கொண்டு வரோம், ஸ்தோத்திரம், அதுக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்றேன், ஸ்தோத்திரம். ஆனா திரும்பவும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான் அந்த வேதத்தை நாம தொடரும். வேதம் நமக்கு அந்நிய புத்தகம் ஆகிவிட்டதா? என் வேதத்தின் மகத்துவங்களை எழுதி கொடுத்தேன், அவர்களோ அதை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். இந்த வேதம் நமக்கு அந்நிய புத்தகம் போல மாறிவிட்டால் தேவ சமாதானம் நம்மை விட்டு தூரமாக போயிடும் என்று சத்தியத்தின்படி நான் உங்களுக்கு சொல்றேன். சில நேரத்தில் நான் யோசிப்பேன், இந்த வேதம் மாத்திரம் இந்த கையில இல்லாவிட்டா நிலைமை என்ன? நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த வேதம் மாத்திரம் உங்க கையில இல்லாட்டா நிலைமை என்ன? வேதம் இல்லாட்டா எப்படி நாம் கர்த்தரை தேடுறது? என்ன விதமாக ஆண்டவரை தேடுறது? தேவன் எப்படி இருக்கிறாரு? எதை விரும்புகிறார்? எதை வெறுக்கிறார்? எதை செய்ய சொல்லி இருக்கிறார்? எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார்? நல்லது எது, கெட்டது எது, நன்மை எது, தீமை எது, இது எல்லாவற்றையும் நாம் எங்கே பகுத்து அறிகிறோம்? இப்ப நான் உங்களுக்கு போதிக்கிறேனே, என்ன விதத்துல போதிக்கிறேன்? இது எல்லாவற்றுக்கும் அடிப்படை தேவனுடைய வசனம், தேவனுடைய கர்த்தருடைய வேதம் தானே. ஒரு மனுஷன் எப்படி வாழ வேண்டும், அல்லது ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை எப்படி இருக்க வேண்டும், அல்லது ஒரு ஊழியக்காரன் எப்படி வாழ வேண்டும், எப்படி தேவனுடைய ராஜ்யத்தை தேட வேண்டும், எப்படி தேவனை பிரியப்படுத்த வேண்டும், எப்படி தேவனை மகிமைப்படுத்த, இதையெல்லாம் நாம எங்க கற்றுக்கொள்கிறோம்? உலகத்திலிருந்து நாம கற்றுக்கொள்ள முடியுமா, அல்லது உலகத்தில் இருக்கிற புத்தகங்கள் அவைகள் நமக்கு சொல்ல முடியுமா? நோ, தேவனுடைய கர்த்தருடைய வேதம் தான் அதுக்கு பதில். உங்களுக்கு தெரியுமா, நம்புறேன், 15ஆம் நூற்றாண்டுல நான் வாடுகிற தேசத்திலே ரிவைவலிஸ்ட் மார்ட்டின் லூதர் அவர் எழும்பும் வரைக்கும் ஆலயங்களிலே பைபிளை சங்கிலில் போட்டி கட்டி வைத்தனர். குருவானவர் தவிர வேறு ஒருவரும் வேதத்தை திறந்து வாசிக்க முடியல. இந்த நேரத்தில் தான் அந்த தேவ மனுஷன், அவரும் மட்டிலுத்தரும் ஒரு குருவாக இருந்தபடியால், ஒரு கத்தோலிக்க மத குருவாக இருந்தபடியால், படித்த மனுஷன், பண்டிதர், பல மொழிகள் பேசக்கூடியவர், எழுத்தாற்றல் மிக்கவர், அருமையான தேவட பிள்ளைகளே, அவர் வேதத்தில் இருக்கிற முக்கியமான வார்த்தைகளை இந்த தேசத்து மொழியிலே, தெய்வ மொழியிலே மொழிபெயர்த்து அவைகளை ஆராதனை தொடங்குறதுக்கு முன்பு போய் ஆலயத்தின் பெரிய கதவு வாசல், இந்த பெரிய கதவுகளிலே ஆண்டவுடைய வசனங்களை எழுதி ஆணியடித்தார். ஆராதனைக்கு அன்றைக்கு போன ஜனங்கள் எல்லாம் அதை பார்த்தபோது அவருடைய கண்கள் அகல விரிந்தது. இப்படி எல்லாம் வேதத்தில் இருக்குதா? மாட்டில் உத்தருடைய தாரக மந்திர வசனம் என்ன தெரியுமா? விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்பதா? அருமையான தேவட பிள்ளைகளே, இப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் வேதத்தில் இருக்கிறதா என்று ஜனங்கள் தெரிந்த போது அந்த மதத்தில் இருந்த தவறுகளை பார்த்து வெகுண்டெழுந்தார். இதைத்தான் பிற்காலத்தில் புரட்டஸ்டாண்ட் என்று சொல்லி பெயர் வைத்தார். புரட்டஸ்டாண்ட் என்கின்ற சமயம் அது ஆரம்பமானது, அந்த பிரிவு உருவானதுக்கு அடிப்படை அங்கேதான். அன்பான தேவ, ஆனா இன்றைக்கும் நம்முடைய கைகளிலே, அது நம்ம சொந்த மொழியிலே, பிரைஸ்கா, வேதம் நம்முடைய கையில கொடுக்குது. இதன் பெருமதியை நமக்கு உணர முடியாமல் இருக்கிறத, இந்த வேதத்தின் பெருமதியை நம்ம 19ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம், கர்த்தருடைய வேதம் குறைவற்ற. இந்த உலகத்தில் புத்தகங்களுக்கு தொகையே இல்லை, வகை தொகை இல்லாமல் புத்தகங்கள் இன்று வரைக்கும் மனுஷங்களால ஏராளமான புத்தகங்கள் எழுதப்பட்டுக் கொண்டுதான் இருக்கு. ஆனால் அவைகள் எல்லாம் குறைவுள்ளது. ஏன் தெரியுமா? அது மனுஷனுடைய புத்தியிலே இருந்து எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த வேதமோ, இது கர்த்தர் எழுதி கொடுத்த வேதம், இது தேவோட உள்ளத்தில் இருந்து வந்த வார்த்தைகள் இவைகள். ஆகவே வேதம் சொல்றது 19 சங்கீதத்தில் கர்த்தருடைய வேதம் குறைபட்டது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். என் வாழ்வில் இருக்கிற குறைகளையும் கரைகளையும் எனக்கு எடுத்து காட்டி என்னை திருத்தி என்னை உயிர்ப்பிக்கிற தேவனுடைய வேதம் இது. அது மாத்திரமில்ல, ஆத்மாவை அது உயிர்ப்பிக்கிறது என்று சொல்றது 19 சங்கத்தில். நாம ரட்சிக்கப்பட்டதுக்கு முதல் பலவித புத்தகங்களை படித்திருப்போமே, கதை புத்தகங்களை வாசித்திருப்போமே, சஞ்சிகைகளை வாசித்திருப்போமே, ஏதாவது புத்தகங்கள் நம்முடைய ஆத்மாவை உயிர்ப்பித்தது என்று யாராவது சொல்ல முடியுமா? ஆனால் கர்த்தருடைய வேதம் தான் நம்முடைய ஆத்மாவை என்ன செய்யறது, உயிர்ப்பிக்கிறதாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து ஸ்தோத்திரம். அது மாத்திரமில்ல, பொன்னிலும் பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கது, தேனிலும் தேன் தெளி தேன் கூட்டிலிருந்து எழுந்து ஒழுகிற தெளி தேனிலும் மதுரம் உள்ளதாகும். அன்றியும் அவைகளாலில் நான் எச்சரிக்கப்படுகிறேன் என்று சங்கீதக்காரர் சொல்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வேதம் திரும்ப 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 சொல்றேன், அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வேதத்தை நேசியுங்க, அதுல ஒரு பிரியம் வையுங்க, அதை ஒழுங்காக வாசிங்க, அதை நேசிங்க. அப்பொழுது ஆண்டவருடைய வசனம் சொல்றபடி நம்முடைய உள்ளத்திலே நம்முடைய இதயத்திலே சமாதானம். உங்களுடைய வேதத்தை நேசிக்கிறவளுக்கு மிகுந்த சமாதானம் மட்டுமல்ல, அவளுக்கு இடரில். Do you believe the word of God? இவனி தேவனுடைய ஒரு மனுஷனாக இருந்தால், தேவனுடைய பிள்ளையாக இருந்தால் தேவனுடைய வசனத்தை நம்பணும். உங்களுடைய வேதத்தை நேசிக்கிறவளுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவளுக்கு இடரல் இல்லை. Keep it your mind deeply what I am said is the word of God from the Lord. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கவடி ஞாயிற்றுக்கிழமையில நம்ம வருகிறோம், வேதத்தை கொண்டு வருகிறோம், தேவனுடைய வசனத்தை கேட்கிறோம். தயவு செய்து நீங்க யோசிச்சு பாருங்க, மிகுதி 6 நாளும் நமக்கும் வேதத்துக்கும் என்ன சம்பந்தம்? 6 நாளும் நாம என்ன செய்கிறோம்? ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம்தான் கர்த்தரை தேடுகிற நாளா? மிகுதி 6 நாளும் எங்கே என்ன செய்கிறோம்? எப்படி செலவழிக்கிறோம்? இவர்களை குறித்து நாம ஏன் யோசிக்காமல் இருக்கிறோம்? ஆகவேதான் நம்முடைய வாழ்விலே சமாதான குறைவுகளோ? கர்த்தருடைய வேதம் நமக்கு அந்நியமா அந்நிய புத்தகமாக மாறிவிட்டதுனால் நம்முடைய வாழ்விலே நிம்மதி இல்லாமல் போய்விட்டதோ, சமாதானம் இல்லாமல் போய்விட்டதோ? நம்முடைய வாழ்க்கையில் அலுவல்கள் ஏராளம். நமக்கு கர்த்தருடைய வேதத்தை எடுத்து, கர்த்தர் கொடுத்த வேதம் இது தேவனுடைய வேதம் என்று அதை மதித்து அந்த வார்த்தைகளை வாசிக்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்லாத அளவுக்கு நாம் அலுவல்களை பெருக்கிக் கொண்டோம். நம்முடைய வாழ்விலே 24 மணி நேரமும் நாம் ஏதாவது ஒன்றை செய்யறதுக்கு நம்மாலே முடியும். இந்த நாட்டை பொறுத்தவரையில் ஏதாவது நம்ம செய்யணும், நமக்கு பலம் இருக்குது, சுகம் இருக்குது, அறிவு இருக்குது, ஆற்றல் இருக்குது, வசதி இருக்குது, வாய்ப்பு இருக்குது. ஆகவே we are so busy, we don't have enough time to read the scripture radically. வேதத்தை கிரமமாக ஒழுங்காக வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லாத அளவுக்கு தேவனுடைய பிள்ளைகள் நாம் அழுவுகள் நிறைந்தவர்களாக மாறிவிட்டோமே. என்ன பரிதா, ஓடி ஓடி உழைத்து கோடி கோடி சேர்த்து மாடி மாடி கட்டும் கட்டியும் மனதில் நிம்மதி இல்லையே. அப்படி இருக்குமாக இருந்தால் இந்த உலகத்தில் எத்தனை பணக்காரர்கள் தற்கொலை செய்திருக்கிறார். தென்னிந்தியாவில் இருக்கிற சில சினிமா நட்சத்திரங்கள், புகழின் உச்சிக்கு ஏறின சில சினிமா நட்சத்திரங்கள் கூட தற்கொலை செய்து கொண்டது ஏன்? இந்த நாட்டில் இருந்த ஒரு பிரபல புட்பால் ஸ்டார் தற்கொலை செய்து கொண்டது ஏன்? அருமையான தேவட பிள்ளைகளே, பணமும் பட்டமும் படிப்பும் வசதியும் ஒரு மனிதனுக்கு சமாதானத்தை நிம்மதியை கொடுக்குமாக இருந்தால் இவர்களெல்லாம் தற்கொலை செய்து கொண்டது ஏ? 30 வெள்ளி காசுக்கு யூதாஸ் ஆண்டவர் இயேசுவை காட்டி கொடுத்தார். அவனுடைய உள்ளத்தில் இருந்த ஒரு பெரிய வீக்னஸ் அது. பிசாசு பார்த்துட்டே இருந்தா நேரம் வந்த போது 30 வெள்ளி காசுக்காக ஆண்டவர் இயேசுவை காட்டி கொடுத்தார். பிற்பாடு நடந்தது என்ன? அவனுடைய மனசாட்சியே அவனை பாதிக்க, அந்த வாதை அவனை நெருக்க நெருக்க வாழ்க்கையிலே நிம்மதி இழந்தான், சமாதானம் இழந்தான், நம்பிக்கை இழந்தான், முடிவு நாண்டு கொண்டு செத்தான் என்று சொல்லி நம்ம பாருங்க. அதுக்கு முதல் அந்த 30 வெள்ளி காசை கொண்டு ஆலயத்தில் எரிந்து விட்டான். ஆசாரியர்கள் அது திரும்பி இருக்கிறது, அது உன்பாடு போ, நீதானே பார்த்துக்கொள்ள சொல்லி அவர்கள் கைவிடும். ஆகவே இந்த வேளையிலே யூதாசுக்கு ஒரே ஒரு வழி என்ன தெரியுமா? தன்னைத்தானே தற்கொலை செய்து கொண்டார். சொல்றது சொல்லுவாருக்கிற மனுஷ சமாதானமா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே வசதி படைத்தவர்களை போல உங்களை அவள் வாழ முடியாட்டாலும் கவலைப்படாதே. கேட்ட நான் உங்களுக்கு சத்தியதும்படி சொல்றேன், உங்களுடைய மனதில் தேவனுடைய சமாதான குடிகள். வேதம் சொல்கிறது தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆள கடவுது. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆள கடவுது. தேவனுடைய பிள்ளைகளுடைய இருதயத்திலே தேவ சமாதானம் இருக்கு. இயேசு கிறிஸ்து நம்முடைய சமாதானத்துக்குரிய கிரயத்தை சிலுவையில் செலுத்தி இருக்கிறார். அந்த இயேசு நமக்குள்ளே இருக்கிறார். நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். பின்ன ஏன் நம்முடைய வாழ்விலே நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை? காரணம் என்ன? வேதம் நமக்கு அந்நிய புத்தகம் ஆகிவிட்டதோ? அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான் கையில வேதத்தை நாம் எடுப்போமோ? கொஞ்சம் யோசித்து பாருங்க. தயவு செய்து கொஞ்சம் திருத்திக் கொள்ளுங்க, கொஞ்சம் மாற்றிக் கொள்ளுங்க. கர்த்தருடைய வேதத்தை எடுத்து நேசித்து அதை வாசியுங்க. அது மேல பிரியமாக இருங்க. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருங்க. நாள் முழுதும் அது என் தியானம் என்கின்றார் சங்கீதம். ஐயா வேற வேலை இல்லையா? வேதத்தில் பிரியமும் தியானமாக இருக்கிற மனுஷன் இலை உதிர மரம் போல இருக்கிறானா? அவருடைய வாழ்விலே நெருக்கடி வந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும், துன்பங்கள் வந்தாலும் கறி கொடுக்கிற மனுஷனாக வேறு வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம். பணமும் படிப்பும் செல்வமும் செல்வாக்கும் தராத தேவ சமாதானம். கர்த்தருடைய வேதத்தை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் வைத்திருக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாத பொக்கிஷம். இல்லை, என் வேதத்தை மறந்தால் நான் பிள்ளைகளே மறந்துடுறேன். நமக்கு தெரியும், நமக்கு தெரியும். உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்ளுங்கள், தயவு செய்து கர்த்தருடைய வேதத்தை நேசி, வேதத்தில் பிரியமாக இருக்கு. தயவு செய்து கிரமமாக வாசி. காட்ஸ் வேர்ட். வானமும் பூமியும் ஒளிந்து போகும், ஒளிந்து போகும். என் வார்த்தைகளும் ஒளியாதுட்டா. அடுத்த காரியத்தை நம்ம பார்ப்போம், வாசிப்போம். ஏசாயா 48:18 சீக்கிரம் பாருங்க. ஏசாயா 48:18 என்ன சொல்றது பாருங்க. ஏசாயா 48:18.
என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும், அப்பொழுது உன் சமாதான நதியை போலும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளை போலும் இருக்கும்.
திரும்ப படிங்க.
என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும், அப்பொழுது உன் சமாதான நதியை போலும்
உன் சமாதான நதியை போலவும்
உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளை போலும் இருக்கும்.
புரண்டு போகும் இல்லையா? அருமான தேவனுடைய பிள்ளைகளை நன்றாக கவனிங்க. அடுத்தது மூன்றாவது, சமாதான வாழ்வுக்குரிய வழிகள். முதலாவது, கர்த்தரிடத்திலே நம்பிக்கையாக அவரை உறுதியாய் பற்றிக்கொள்வர்களாக இருக்கணும். இரண்டாவது, கர்த்தருடைய வேதத்தை நேசிக்கிறவர்களாக இருக்கணும். மூன்றாவது, அவருடைய கற்பனைகளை கவனிக்கிறவர்களாக இருக்கணும். இந்த ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. கர்த்தருடைய வேதத்தை வாசிக்கிறவர்கள் உண்டு, கர்த்தருடைய வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளை கவனிக்கிறவர்களும் கை கொள்றவர்களும் உண்டு. என கவனிங்க, வேதத்தை நான் வைத்திருக்கிறபடியாலும் வேதத்தை நான் வாசித்தால் மட்டும் தேவனுடைய சமாதானம் என்னுடைய வாழ்விலே குடிகொள்ளாது. தயவு செய்து நினைச்சுக்கொள்ளும். அல்லது வேத வசனங்களை சிவரில் மாட்டி வைக்கிறதுனாலும் மாத்திரம் என்னுடைய வாழ்க்கையில சமாதானம் வராது. என் கற்பனைகளை கவனித்தானால் எவ்வளவு நலமா இருக்கும், அப்பொழுது உன் சமாதான நதியே போலும். அப்படியானால் கர்த்தருடைய கற்பனைகளை கவனிக்கிறோம்னு சொன்னீங்க. ஆண்டவர் என்னத்தை இனிஷியேட் பண்றாரு, என்னத்தை நமக்கு சொல்ல வர்றாரு? அருமான தேவட பிள்ளைகளே, சந்தேகம் இல்லை. அன்பான தேவட பிள்ளைகளே, கர்த்தருடைய கற்பனைகளை கவனித்து அவைகளை நம்முடைய வாழ்விலே கை கொள்ள வேண்டும். சமாதான வாழ்வுக்குரிய வழி, தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் கர்த்தருடைய கற்பனைகளை, தேவனுடைய வசனங்களை கை கொள்ள வேண்டும். நான் ஆரம்பத்தை சொன்னேனே, நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஆண்டவருக்கு ஆராதனை செய்கிறோம், ஆனால் ஒருவேளை ஊழியம் செய்கிறோம், ஆனால் இந்த வாழ்விலே சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை. காரணம் என்ன? காரணம் என்ன? ஒருவேளை தேவனுடைய வழிகளை, தேவனுடைய கற்பனைகளை, தேவனுடைய வார்த்தைகளை நம்முடைய வாழ்விலே நாம் கை கொள்ளாமல் விட்டோமோ? நான் நெடுக சொல்ற ஒரு காரியம், திரும்பவும் அதை அழுத்த விரும்புகிறேன். திரும்பவும் அதை அழுத்துவது என்னவென்றால், நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஸ்தோத்திரம், ஆனால் மாம்சத்தின்படி வாழுகிறோம். அதாவது நம்முடைய சுய அறிவில, நம்முடைய சொந்த புத்தியில நம்ம நடக்கிறோம். அல்லது சுய புத்தி, நீதிமொழியில் 3வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உன் சுய புத்தி மேலே சாயாதே. இது ஒரு பெரிய நெருக்கடி அல்லது ஒரு பிரச்சனை தேவனுடைய பிள்ளைகளுக்கு. இப்ப தேவனுடைய கற்பனைகளின்படி வாழுகிறதா, அல்லது நம்முடைய சுய புத்தியில நாம வாழ்றதா, அல்லது தேவ ஆவியானுடைய வழிடத்தில் நாம வாழ்றதா, அல்லது நம்முடைய சொந்த புத்தியில வாழ்றதா? இது எனக்கும் உங்களுக்கும் பொதுவான தேவனுடைய வார்த்தை. கர்த்தரோ நம்முடைய வாழ்க்கை அறிவார். நம் எல்லாருடைய வாழ்க்கையும் தேவனுக்கு முன்பாக வெட்ட வெளிச்சமாக இருக்கு, வெளிப்படையாக இருக்கு. நாம் ரட்சிக்கப்பட்டு இன்றைக்கு எத்தனை வருஷம் ஆயிட்டது, ஸ்தோத்திரம் ஆண்டவர். இதுவரைக்கும் நம்முடைய விசுவாசத்தை காத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்ததற்கு அதற்காக ஆண்டவருக்கு கோடி ஸ்தோத்திரம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நன்றாய் கவனிங்க, நன்றாய் கவனிங்க. கர்த்தருடைய வசனத்தை நம்முடைய வாழ்க்கையிலே கை கொள்ளுங்கள். உங்களுக்கு தெரியும், யோவான் 16:13 ஆண்டவர் இயேசு ஆவியானவரை குறித்து சொல்லும் பொழுது இப்படியாய் சொன்னார், அவர் வந்து சகல சத்தியத்தை உங்களை நடத்துவார். அப்ப ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பிரதான நோக்கம் என்னவென்றால் நம்மை சகல சத்தியத்துக்குள் நடத்துவது. இந்த ஆவியானவர் என்று சொன்ன உடனே வரங்கள், வல்லமைகள், அபிஷேகம் என்று சொல்லி நாம் நினைத்தோம். அது தப்பில்லை, சரிதான், அதையும் ஆவியானவர். ஆனால் அதை விட முக்கியமான ஒரு காரியம், வரங்கள் இல்லாட்டாலும் வல்லமைகள் இல்லாட்டாலும் ஆண்டவருடைய ராஜ்யத்தில் பிரவேசித்து விடலாம். ஆனா தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளாத ஒரு மனுஷன் எப்படி தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்கிறது, எப்படி நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வது? ஆண்டவரே, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரே சொன்னாரு, கற்பனைகளை கை கொள், கற்பனைகளை கை கொள். அன்பான தேவடைய பிள்ளைகளை, ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஸ்தோத்திரம். நாம் தேவடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும், அது மாத்திரமில்ல, தேவ சமாதானம் நம்முடைய வாழ்விலே குடிகொள்ள வேண்டுமா இருந்தால் பிளீஸ், கர்த்தருடைய கற்பனைகளை கவனி. வாரந்தோறும் சபையில சொல்லப்படுகிற வேத வாக்கியங்கள், வசனங்கள், செய்திகள் நாம் வருகிறோம், வந்தபடியே திரும்பி போகிறோம், அப்படி ஆகிறாதபடி தயவு செய்து இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு என்ன சொன்னார், ஒவ்வொரு வாரமும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற செய்தி என்ன, நமக்கு கூறுகிற வார்த்தை என்ன? தேவனுடைய வசனத்தை நாம புறக்கணித்தால் நாம் தேவனையே புறக்கணிக்கிறோம் என்று ஏற்கனவே நான் உங்களை சொல்லிக்கிறேன். ஏனால் சவுல பார்த்தாண்டு சொன்னாரு, நீ என் வார்த்தையை புறக்கணித்தபடியால் நானும் உன்னை ராஜாவாகறாதபடி புறக்க பிற்பாடு அவனும் பரிதாபமாக ஈட்டியில் தன்னைத்தானே விழுந்து செத்தான்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அன்பான தேவடைய பிள்ளைகளே, ஆகவே கர்த்தருடைய வசனத்தை நாம புறக்கணித்தால் கத்தரையே நாம புறக்கணிக்கிறோம். தேவோட வசனத்தை குறித்து நாம அலட்சியமாக இருக்க கூடாது, அலட்சியம் வரக்கூடாது. தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வசனம், ஆகவே இதை கவனி. நம்முடைய வாழ்விலே தேவ சமாதானம் குடிகொள்ள வேண்டுமா இருந்தால், கத்தோடைய சமாதானம் நம்முடைய வாழ்விலே நீடித்தனை நிலைத்திருக்க வேண்டுமா இருந்தால், தேவனுடைய வார்த்தைகளை நாம் கவனிக்க வேண்டும், கை கொள்ள வேண்டும். நேரம் வரும்படியால் அடுத்த காரியத்தை நாம் சீக்கிரமாக கவனிப்போம். பிலிப்பியர் 4:6-7 சீக்கிரம் படிங்க. பிலிப்பியர் 4:6-7 நாம் வாசிப்போம்.
நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும்.
சரி, சமாதான வாழ்வுக்கான 4வது படி என்னவென்றால், ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தில் எல்லாவற்றையும் கத்தருக்கு தெரியப்படுது. அருமையாக இருக்குது. அது என்னவென்றால், எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். அப்ப இதை குறித்து நான் யோசித்தேன், இதன் அர்த்தம் என்ன, இதன் ஆழம் என்ன? என்ன கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நன்றாக கவனிங்க. சில நம்முடைய வாழ்வில் நாம எதிர்பார்க்காதபடி திடீரென ஒரு பிரச்சனை வந்துட்டு, அல்லது ஒரு நெருக்கடி வந்துட்டு, அல்லது ஒரு கஷ்டம் துன்பம் வந்துட்டு, இப்ப நாம என்ன யோசிக்கிறோம், இந்த பிரச்சனை எப்படி தீர்க்கிறது, இந்த கஷ்டத்தை எப்படி மேற்கொள்றது, இந்த நஷ்டத்தை எப்படி சரிப்படுத்துறது, சிந்திக்கிறோம் சிந்திக்கிறோம் சிந்திக்கிறோம், யோசிக்கிறோம் யோசிக்கிறோம் யோசிக்கிறோம், ஆனால் நமக்கு பதில் இல்லை. ஆகவே இது எப்படி தீரப்போகிறது, இது எப்படி முடிய போகிறது என்கின்ற ஒரு ஒரு பரபரப்பு, அல்லது ஒரு கலக்கம், அல்லது ஒரு குழப்பம் நம்மை ஆட்கொள்ள நமக்குள்ளே சமாதானம் அற்றுப்போகிறது. இங்கதான் நாம கவனிக்கணும், நம்முடைய புத்திக்கு நம்முடைய அறிவுக்கு மட்டுமல்ல, நம்முடைய திறமைக்கு நம்முடைய செயல்பாட்டுக்கு ஒரு எல்லை இருக்கிறது. மனுஷனுடைய அறிவுக்கும் திறமைக்கும் ஒரு எல்லை உண்டு, ஆனா தேவனுடைய வல்லமைக்கோ எல்லையே இல்லை. உதாரணத்துக்கு சொல்ல போனால், இன்றைக்கும் இந்த வைரஸ் ஏராளமான ஜனங்களை கஷ்டப்படுத்தி கொண்டே இருக்கிறது இல்லையா? நாம் அறிந்தோ அறியாமலோ அநேக ஜனங்களுடைய வாழ்க்கையிலே வைரஸ் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆனால் இன்று வரைக்கும் இந்த வைரஸுக்கு மருந்து கண்டுபிடிக்கப்படவே இல்லை. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், வைரஸை அழிக்கவே முடியாது, வைரஸுக்கு முடிவு கொண்டு வர மனுஷனால முடியாது. மனுஷன் அறிவும் விஞ்ஞான வளர்ச்சியும் வைரஸை முடிக்கவே முடியாது என்று உண்மைப்படி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆனால் வைரஸுக்கு முடிவு நம்முடைய தேவனுடைய கரத்துல மாத்திரம் தான் இருக்கு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மனுஷனுடைய அறிவாயினும் ஆற்றினாலும் வைரஸை கட்டுப்படுத்த முடியுமா இருந்தால், இன்று வரைக்கும் 2 வருஷத்துக்கு மேலாகியும் லட்சக்கணக்கான மனுஷங்களை காவு கொண்டு போய்விட்ட இந்த வைரஸை தடுத்து நிறுத்த முடிய இன்று வரைக்கும் அறிவு படைத்த உலகத்தினாலும் விஞ்ஞானத்தினாலும் மருத்துவத்தினால் முடியவில்லையே. ஆகவே நான் சொல்லுவேன், மனுஷனுடைய அறிவுக்கு ஒரு எல்லை உண்டு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆனால் தேவனுடைய வல்லமைக்கோ எல்லை இல்லை. நான் சொல்ல வர காரியம் என்னவென்றால், ஒரு பிரச்சனை, ஒரு நெருக்கடி நம்மை நெருக்கும் பொழுது நாம யோசிக்கிறோம், இது எப்படி சீக்கிறது, எப்படி சரிப்படுத்துறது என்று யோசித்து யோசித்து பதில் தெரியல. ஆகவே என்ன செய்யறது, நம்முடைய மனசுல கவலை பெறுகிறது, இது எப்படி ஆகும், எங்கே முடியும், எவ்வளவு காலத்துக்கு என்று சொல்லி இப்படி நாம நினைத்து நினைத்து நம்முடைய மனதில் நிம்மதியும் போய் சமாதானமும் போய் நாம் கவலையோடு கண்ணீரோடு இருக்கிறோம். அப்படி இருக்கிற தேவ ஜனமாகிய உங்களுக்கு நான் சொல்லுகிற தேவ வார்த்தை என்னவென்றால், நம்முடைய புத்தியிலே நாம் அப்படி சிந்தித்து அதற்கு ஒரு முடிவை காண முடியாமல் அல்லது ஒரு ஒரு பிராய்ச்சித்தத்தை காண முடியாமல் இருக்கலாம். ஆனால் தேவனோ சர்வ வல்லவர், அதாவது சூழ்நிலைகளுக்கு அப்பாலே செயல்படுகிறவர், சூழ்நிலைகளை மாற்ற வல்லமுள்ள தேவன். சூழ்நிலைகளுக்கு அப்பாலே அவரை கட்டுப்படுத்துறதுக்கு ஒன்றுமே இல்லை. அவர் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துறவராக இருக்கிறபடியால் அவரை கட்டுப்படுத்துறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஆகவே தேவனுடைய கரம் வாழ்விலே, உங்கள் வாழ்விலே, உங்களுடைய புத்திக்கும் உங்களுடைய அறிவுக்கும் அப்பாற்பட்ட ஒரு காரியத்தை செய்ய இப்படி சொல்லும் பொழுது என்னுடைய வாழ்வில் நடந்த ஒரு சம்பவத்தை நான் அறிவேன். ஒரு காலகட்டத்தில் இது எப்படியும் நான் கலங்கியிருந்த போது நான் ஆச்சரியப்படுத்த விதத்தில் கர்த்தர் எனக்கு ஒரு அனுகூலமான வழியை ஏற்படுத்தி நான் அறிவேன். சாட்சியாக நீங்கள் யோசித்து யோசித்து இது எப்படி முடியுமோ என்று சொல்லி ஒருவேளை உங்களுக்கு பதில் காணாமல் முடியாமல் இருக்கும் நினைச்சு கலந்து போகாதீங்க. கர்த்தரே, ஆண்டவரை, ஆண்டவர் இயேசுடத்திலே உங்கள் வாழ்வில இருக்கிற நெருக்கடிகள், துன்பங்கள், கஷ்டங்கள் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தில் கர்த்தருக்கு தெரியப்படுத்து. அதை விட்டுட்டு பத்து பேருக்கு எடுத்து போன் எடுத்து, ஐயோ அப்படி நடந்துட்டு, ஐயோ இப்படி நடந்துட்டு, இப்படி பிரச்சனையா இருக்கு, அப்படி பிரச்சனையா இருக்கு, என்ன செய்யறது, எது செய்யறது, ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான ஆலோசனை. இப்படி நடந்த சில சம்பவங்களை, அது சபையில் நடந்த சில சில சம்பவங்களை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், பார்த்திருக்கிறேன். அப்படி தயவு செய்து செய்யாது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு உண்மையான ஒரு தேவ மனுஷ தேவனுடைய பிள்ளைகிடத்துல எவ உதவியை நாடுகிறது தவறில்லை. ஆனால் எடுத்து பத்து பத்து இருபது பேருக்கு பிரச்சனையை சொல்றதால நம்மளை பிரச்சனை தீர போறது இல்லை. இதையெல்லாம் சொல்லிட்டு ஆனா அங்க சொல்றது இல்லை. தேவனிடத்துல நம்முடைய நெருக்கடிகளையும் பிரச்சனைகளையும் கொண்டு போறது இல்லை. பிரச்சனை வந்துட்டா உடனே நமக்கு நெருக்கமான கருத்து அப்படி இப்படின்னு சொன்னா அவர்கள் கொடுப்பார்கள் ஆலோசனை. அவங்க தேவனோட நெருக்கம் இல்லாதன்னு சொன்னா அவங்க சொந்த புத்தியில கொடுப்பார்கள் ஆலோசனை. கடைசி எல்லாம் பெயிலியராகி அம்மோண்டு போய். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நான் சொல்றதை கேளுங்க. நம்முடைய வாழ்வில் நெருக்கடிகள் வரும் பொழுது சமாதானம், நிம்மதி அற்றுப்போகும் பொழுது, கவலைகள் பெறும் பொழுது, நெருக்கடிகள் பெறும் பொழுது வேதம் சொல்றபடி எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தில் கர்த்தருக்கு தெரியப்படுது. அப்பொழுது எல்லா இங்க மாத்திரம்தான் அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தின் சிந்தையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக்கொள். கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். சங்கீத புத்தகத்திலே 34:14 வாசிங்க. 34:14 படி.
தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள்.
அழகா அப்படிங்க, தீமையை விட்டு விலகி நன்மை செய், அது நமக்கு தெரியும். அங்கே சொல்லப்பட்டது அருமையா இருக்கு அந்த வசனம், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். சமாதானத்தை தேடி மட்டுமல்ல அதை தொடர்ந்து கொள். இந்த வசனத்தை குறித்து நான் யோசிக்கிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, திரும்பவும் நான் உங்களை சொல்கிறேன், தேவன் தன்னுடைய பிள்ளைகள் சமாதானமாக வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். ஆகவே சமாதான வாழ்வுக்குரிய வழிகளை தேவனுடைய வார்த்தையிலிருந்து நான் உங்களை சொல்கிறேன். எனக்கு பரிசாக பிரசங்கம் பண்ண தெரியாது, அதை தெரிந்ததை நான் உங்களுக்கு பேசுறேன். தேவனுடைய கிருபையினால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை என்றாக்க, சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். அதாவது இந்த வசனத்துக்குரிய வியாக்கியானம் என்னவென்றால், அன்றே கபடி சமாதானத்தை தேடு, அதாவது சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ தேடணும், அவைகளை நாடணும், சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ சிந்திக்கணும், சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ பேசணும், சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ செய்யணும். 120 சங்கீதத்தில் என்ன நம்புறேன், தாவீது சொல்கிறாரு, ஐயோ சமாதானத்தை பகைக்கிறவர்கள் நடுவிலே நான் குடியிருந்தது போதும், நான் சமாதானத்தை விரும்புகிறேன், அவர்களோ யுத்தத்தை நாடுகிறார். சமாதானத்தை பகைக்கிறவர்கள் நடுவிலே நான் குடியிருந்தது போதும் என்கின்றார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே நாம சமாதானத்தை அதிகமாக சமாதானத்தை பகைக்கிற ஜனங்கள் மத்தியில் வாழுகிறோம். ஆனால் இந்த இடத்தை விட்டு நாம ஓட முடியாது, உலகத்தை விட்டு நாம ஓட முடியாது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் சமாதானத்தை விரும்புகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி சமாதானத்தை விரும்புகிற தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் சமாதானத்துக்கு ஏற்றமானவர்களை சிந்திக்க கற்றுக்கொள்ள வேண்டும். சமாதானத்துக்கு ஏதுவானவர்களை பேச கற்றுக்கொள்ளணும், சமாதானத்துக்கு ஏதுவானவர்களை செய்ய கற்றுக்கொள்ளணும். ஃபார் எக்ஸாம்பிள், மலப்பிரசங்கத்திலே ஆண்டவர் இயேசு என்ன சொன்னார், 9 வசனம் பண்ணிக்கிறேன் இல்லையா, 5 அதிகாரம் 9 வசனம், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பிளஸட் ஆர் தி பீஸ் மேக்கர், சமாதானம் பண்றவர்கள் பாக்கியவான்கள். They shall be called the children of God. அன்பான தேவன் பிள்ளைகள் நன்றாக விடுங்க, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரன்கள். இப்ப நான் கேட்கிறேன், கோபிச்சு கொள்ளாதே, அவர் ரட்சிக்கப்பட்டிருக்க சோதரம். இதுவரையில நம்முடைய வாழ்வுல அல்ல சபையில் அது ரெண்டு பேருக்கு ஒரு பிரச்சனை வந்து வைகள், அந்த ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற பிரச்சனையை தீர்த்து அவர்களுக்குள்ள ஒரு சமாதானத்தை கொண்டு வரதுக்கு நல்ல மனதோடு நாம ஏதாவது செயல்பட்டிருக்கிறோமா, அது ஏதாவது செஞ்சிருக்கிறோமா, அல்லது மாறாக சமாதானமாக இருக்கிற தேவோட பிள்ளைகள் மத்தியிலே பகையை உண்டாக்குறவர்களாக இருக்கிறோம். இது யதார்த்தமாக நாம சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம். ரெண்டு பேர் அன்பாக இருந்தா நாம அதை பார்த்து எரிச்சல் அடையக்கூடாது, அந்த உறவை உடைக்கிறதுக்கு நாம் எந்த காரியத்தை செய்யக்கூடாது. நான் சொல்ற கேளுங்க, விதைப்பும் மறப்பும், நான் எதை செய்கிறேனோ அதை தான் இருக்கும். தேவோட வசனத்துக்கு நாம பயப்படணும், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள்ளும். ஆகவே தேவோட பிள்ளைகளாக நாம் எப்பொழுதும் சமாதானத்துக்கு ஏற்ற காரியங்களை சிந்திக்கிறவர்களாக இருக்கும். நம்முடைய சிந்தையிலே சத்துரு தவறான காரியங்களை விதைக்கிறதுக்கு நாம இடம் கொடுக்கக்கூடாது, சமாதானத்துக்கு ஏதுவான காரியங்கள் நம்முடைய சிந்தையில விதைக்கிறதுக்கு நாம இடம் கொடுக்கக்கூடாது. நமக்கு சிந்திக்க போய் நமக்கு தெரியும், நம்முடைய மனதில் வருகிற சிந்தனை, யோசனை, காரியம், எண்ணம், தீர்மானங்கள், முடிவுகள், இவைகள் சமாதானத்துக்கு ஏதுவானவைகளா, மட்டுமில்லை இவைகள் சத்தியத்துக்கு ஏதுவானவைகளா, இவைகள் தேவனுக்கு முன்பாக சரியாக இருக்குதா செம்மையா இருக்காதுன்னு நமக்கு சிந்திக்க தெரியும். நமக்கு அறிவு இருக்குது, புத்தி இருக்குது, அப்படித்தான் மனுஷன் ஆண்டவர் படைச்சு வருகிறார். ஆனா நாம சில நேரத்தில் நமக்கு தெரிஞ்சும், நமக்கு காரியத்தை தெரிஞ்சும் நாம் என்ன செய்யறோம் சொன்னா, பகைகளை வளர்க்கத்தக்க காரியங்களை செய்கிறதும், பகைகளை வளர்க்கத்தக்க வார்த்தைகளை விதைக்கிறதும் சிந்திக்கிறதும் அது சமாதானத்தை தேடி தொடர்றதுக்கு ஒப்போசிட்டான, எதிர்மறையான. அன்பான தேவட பிள்ளைகளே, நான் உங்களுக்கு சொல்றேன் கேளுங்க, யாருக்காவது சில நேரத்தில் சில பேருக்குள்ள சில மனஸ்தாபங்கள் வர்றது வாஸ்தவம் தான், மறக்க முடியாது. அந்த சூழ்நிலையில வட்டி நாம் என்ன செய்யறோம், அவர்களுக்குள்ளே சமாதானத்தை கொண்டு வரக்கூடிய காரியத்தை இதுவரை நாம எங்கேயாவது எவருக்காவது செஞ்சிருக்கிறோம். மாறாக அந்த பிரச்சனையை இன்னும் ஓதிவிடவும், இன்னும் அவர்களுக்குள்ள பகையை ஏற்படவும் நாம நடந்து கொள்வோமாக இருந்தால், கதைப்போமாக இருந்தால் அது நல்லதில்லை தேவன் குன்பாக. ஏன்னா அந்த சூழ்நிலை சமாதானம் பண்றவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவோட புத்திரம். ஆகவே மற்றவர்களுக்குள்ளே சமாதானத்துக்கு புரோதமான காரியங்களை தயவு செய்து விதைக்காது, தயவு செய்து கதைக்காது. உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்றேன், சபையில் இருக்க தேவோட பிள்ளைகளுக்காக ஆண்டவருடைய நாமத்திலே சத்தியத்தின்படி நான் உங்களை சொல்கிறேன், ஒருவேளை நமக்கு பிடிக்காம இருக்கு, சில பேர் நமக்கு ஒருவேளை பிடிக்காம இருக்கு, சரி இன்றைக்கு பிடிக்காம இருக்க நாளைக்கு பிடிக்கலாம், இன்றைக்கு எனக்கு அவர்கள் தேவை இல்லாமல் இருக்கலாம், நாளைக்கு அவர்கள் எனக்கு தேவையாக ஏற்படலாம், நமக்கு தெரியாது. ஏனென்றால் பாதாளத்தில் கிடைக்கும் பொழுது ஐஸ்வர்யவான் என்ன சொல்றான், லாசருவை அனுப்பும் இந்த அக்னியிலிருந்து நான் வேதனைப்படுகிறேன். உயிரோடு இருக்கும் வரைக்கும் லாசரு அவனுக்கு தேவையில்லை, அவன் தான் பிச்சைக்காரன் ஆயிட்டது, அவன் தான் வியாதிக்காரன் ஆயிட்டது, ஆட்டத்தில் ஒன்றும் இல்லை, பணமும் இல்லை, வீடும் இல்லை, காணியும் இல்லை, காசும் இல்லை, ஆட்டத்தில் ஒன்றும் இல்லை. இப்ப அந்த லாசரு அனுப்பும், என் நாக்கு வறண்டு போயிட்டது, அந்த தன் விரல தண்ணீரை தோச்சி கொண்டு நாக்கில வைக்க அவனை அனுப்பும் அப்படின்னு சொல்லி அவங்க ஆபரவ பார்த்து கேட்க, இன்றைக்கு நமக்கு தேவைப்படாதவர்கள் நாளைக்கு நமக்கு தேவைப்பட்டவர்களாக மாறலாம். யாருக்கு? ஆகவே தயவு செய்து பகையை விதைக்காதீங்க, பகையை வளர்க்காதே. கத்தோட வசனத்தின்படி நான் உங்களுக்கு சொல்றேன், அது ஒரு காலத்துல நமக்கு விரோதமாக திரும்புறதுக்கு இடம் இருக்கின்ற நாம எதை விதைக்கிறோமோ அதை நாம் அறுப்போம். ஆகவே தயவு செய்து சமாதானமாக இருக்கிறவர்கள் மத்தியிலே பகையை உண்டு பண்ணாதீங்க, சமாதானத்துக்கு விரோதமான வார்த்தைகளை பேசாதீங்க, சமாதானத்துக்கு விரோதமான காரியங்களை சிந்திக்காதீங்க, அவர்களை நாடாதீங்க. வேதம் சொல்றபடி சமாதானத்தை தொடர்ந்து அதை பற்றிக்கொள், சமாதானத்தை தேடு, அதை நாடு, அப்பொழுது தேவ சமாதானம் நம்முடைய இருதயத்திலே குடிகொள்ளும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு சொன்ன வார்த்தையை சொல்லி நான் முடிகிறேன். முதல் சொன்ன வார்த்தை, என் சமாதானத்தையே வைத்து போகிறேன், என் சமாதானத்தை உங்களுக்கு உலகம் கொடுக்கிற பிரகாரமா, பணத்தையும் பொருளையும் கத்தர் கொடுக்கல, மனுஷனுக்கு தேவையான மிகப்பெரிய ஆசீர்வாதம் சமாதானம். ஒருவேளை இன்றைக்கு வாழ்விலே நிம்மதி இல்லாமல் சமாதானம் இல்லாமல் இருக்குமா இருந்தால் சமாதான வாழ்வுக்குரிய வழியை அறிந்து கொள். முதலாவது, உன் தேவனாகிய கர்த்தரை உறுதியாய் பற்றிக்கொள், நம்பு. இரண்டாவது, கர்த்தருடைய வேதத்தை நேசி. மூன்றாவது, அவருடைய கற்பனைகளை கவனி. நாலாவது, எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்திலே அவருக்கு தெரிவி. ஐந்தாவது, சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். அப்பொழுது தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களிலே குடிகொள்ளும். இந்த வார்த்தைகளை தேவ சன்னிதானத்திலிருந்து நான் உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். ஏனென்றால் எனக்கு தெரியும், ஒருவேளை மற்றவர்களுக்கு சொல்ல முடியாத பல நாட்களாக சில பிரச்சனைகள் வாழ்க்கையில் தொடர்ந்து கொண்டே இருக்கலாம். கண்ணீரும் கவலையும் கம்பளையுமாக இருக்கலாம். மற்றவர்களுக்கு எல்லாத்தையும் சொல்ல முடியாது, மௌன கண்ணீர்கள். அருமையான தேவர்களே, கர்த்தரோ உங்களுடைய வாழ்க்கையை அறிந்திருக்கிறார், தேவனோ உங்களுடைய இருதயத்தை அறிவார். இப்படியே தொடர்ந்து நீங்கள் அப்படி இருக்க ஆண்டு விரும்பல தேவனுடைய சமாதானத்தை உங்களுக்கு அருள விரும்புகிறாரு. தேவனுடைய வார்த்தைக்கு ஒப்புக் கொடுப்போம். ஆண்டு இயேசுவை நம்புவோம். கர்த்தர் சர்வ வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். யாவரும் எழுந்து நிற்போமா? செவ்வாயும் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சமாதானத்தின் தேவன் நம்மத்திலே இருக்கிறாரு. சமாதான காரணர் நம்மத்திலே இருக்கிறாரு. ஆண்டவர் இயேசு எல்லா பத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தை நமக்கு அருள வல்லமுள்ள தேவாதி தேவன் உங்கள் இருதயங்களிலே தன்னுடைய சமாதானத்தை கட்டிடுவாராக, கட்டிடுவாரா, கட்டிடுவாரா. இப்ப நான் ஜெபிக்க போறேன். கர்த்தர் எனக்கு தந்த வார்த்தையை முன்னிட்டு இங்கே கூடியிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்காகவும் இந்த காணொலி மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காகவும் ஒரு விசை தேவனுடைய வசனத்துக்கு உங்களை ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்க போறேன். தயவு செய்து எல்லாரும் கைகளை மூடுங்க. சமாதானம் இல்லாமல் இருக்கிறவங்க, நிம்மதி இல்லாமல் இருக்கவள் முன்னுக்கு வாங்கிட்டு நான் கூப்பிட போறது இல்லை. ஆனால் உங்கள் இருதயங்களை தேவன் அறிவாரு. நீங்கள் கடந்த நாட்களிலே கடந்து வந்த பாதைகளை அவர் அறிவாரு. உங்கள் மனதில் இருக்கிற ஆழமான வேதனைகள், கவலைகள், கஷ்டங்கள், கண்ணீரை அறிவாரு. மனுஷர்களாலே அவர்களை தீர்க்க முடியாது, மனித புத்தினாலும் அவர்களை ஆற்ற முடியாது. ஆனால் ஆண்டவர் இயேசுவோ வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களிலும் உள்ள ஆண்டவர், உங்களுக்காக தன் ஜீவனையே சிலுவையிலே கொடுத்த தெய்வம், உங்கள் இருதயங்களிலே தன்னுடைய சமாதானத்தை கட்டிட இப்பொழுது நாம எல்லாரும் சேர்ந்து நாம ஜெபிக்க போறோம். அப்படி ஆண்டவரே, என் மனதுக்கு சமாதானத்தை தாருங்கப்பா. ஆண்டவரே, இந்த பிரச்சனையை தீர்த்து வையுங்கப்பா. இந்த நெருக்கடியிருந்து என்னை விடுதலையாக்குங்கப்பா. அப்படி என்று நீங்க சொல்லுவீங்களா இருந்தா கர்த்தரை நோக்கி பாருங்க. எல்லாரும் சேர்ந்து நாம ஜெபிப்போம். தேவன் நம்மை கவனிக்கிறார், நம்முடைய வாழ்க்கையை அறிவாரு. தேவ சமாதானம் உங்கள் இருதயத்திலே குடிகள வேணும். நீங்க வந்தபடி திரும்பி போக கூடாது. பாரத்தை அவர் சமூகத்தில் இறக்கி வச்சுட்டு போகணும். கொண்டு வந்த பாரத்தை அப்படி திரும்பி கொண்டு போகாமடி தேவ சமூகத்திலே தேவடைய வசந்த கேட்ட தேவடைய பிள்ளைகளாகி நாம் நம்முடைய கவலைகள், நம்முடைய கண்ணீர்கள், நம்முடைய வேதனைகள், நம்முடைய துக்கங்கள், நம்முடைய பாரங்கள் இவைகளை தேவ சமூகத்தில் வைத்துவிட்டு போவோம், வைத்துவிட்டு போவோம். நமக்கு சமாதானம் பரலோக பிதாவே, வானத்தை பூமியை உண்டாக்கின தேவனாகிய கர்த்தாவே, இயேசுவின் நாமத்திலேப்பா உடைய பிள்ளைகளுக்காக நான் மன்றாடுகிறேனப்பா, விண்ணப்பம் பண்ணுகிறேனப்பா. அருமை ஆண்டவரே, நீ தந்த வார்த்தைகளை உடைய பிள்ளைகளுக்கு நான் கொடுத்திருக்கிறேனப்பா. என் சமாதானத்தையே வைத்து போகிறேன், என் சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல என்று சொன்னீங்களே, எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கினை உண்மையிலே வந்தது. அருமை ஆண்டவரே, எங்களை சமாதானமாக வாழ வைப்பதற்காகவே நீ சிலுவையிலே பாடுபட்டு மரித்தீரையா. இப்பொழுதும் ஆண்டவரே, அழுகையோடும் ஆண்டவரே, வேதனைகளோடும் ஆண்டவரே, கண்ணீரோடும் ஆண்டவரே, கவலைகளோடும் ஆண்டவரே, நெருக்கடிகளோடும் ஆண்டவரே, துன்பங்களோடும் துயரங்களோடும் மற்றவர்களுக்கு சொல்ல முடியாத காரியங்களாலும் ஆண்டவரே வேதனையோடு நிற்கிற உடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேனப்பா, ஜெபிக்கிறேனப்பா, மன்றாடுகிறேனப்பா. எல்லாவற்றையும் ஆண்டவரே ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்திலே உமக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். ஆண்டவரே, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம், நீ கொடுக்கிற சமாதானம், அந்த விலையேற பெற்ற சமாதானம், விலை மதிப்பற்ற சமாதானம், உலகத்தில் எங்கும் கிடைக்காத உம்முடைய தேவ சமாதானம் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை ஆட்கொள்ளட்டும் ஐயா, உம்முடைய பிள்ளைகளை ஆட்கொள்ளட்டும் ஐயா, உம்முடைய பிள்ளைகளை நிரப்பட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். பிள்ளைகளுடைய உள்ளங்களிலே, இருதயங்களிலே இருக்கிற கவலைகள், அவருடைய இருதயங்களை ஒடுக்குகிற வேதனைகள், கவலைகள், துன்பங்கள், பயங்கள் எல்லாம் இயேசுவே உம்முடைய நாமத்திலே அகன்று போகட்டப்பா, அகன்று போகட்டப்பா. உம்முடைய தேவ சமாதானம் அப்பா, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம், நீர் அழுகிற தெய்வீக சமாதானம், இலவசமாய் உம்முடைய பிள்ளைகளுக்கு நீ கொடுக்க விரும்புகிற உம்முடைய சமாதானம், உம்முடைய பிள்ளைகளை ஆட்கொள்ளுவதாக, ஆட்கொள்ளுவதாக. கவலை, கண்ணீர்கள், பயங்கள், வேதனைகள், துன்பங்கள் இயேசுவே உம்முடைய நாமத்திலே நீங்கட்டும் என்று நான் மன்றாடுகிறேன் அப்பா. மன்றாடு வந்தபடியே ஒருவர் திரும்பி போகாமல் கர்த்தாவே உம்முடைய தேவ சமாதானத்தோடு, நம்பிக்கையோடு, ஆண்டவரே அவர்கள் திரும்பி செல்ல கிருபை பாராட்டும்படி நாங்கள் மன்றாடுகிறோம், விண்ணப்பம் பண்ணுகிறோம், வேண்டுதல் செய்கிறோம். இயேசுவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.